மக்களுக்கு எமது அன்பான வணக்கங்கள். நமது அன்பின் குரல் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.
அன்பார்ந்த தமிழ் மக்களே, ஏலியின் தமிழ் சபை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம் தாய்மொழியாம் தமிழிலே தேவனை ஆராதிக்க ஒரு சிறந்த வாய்ப்பு. ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு மாலை 5 மணிக்கு ஆராதனை நடைபெற்று வருகிறது. உங்களையும் குடும்பத்துடன் வருக தருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். தனி ஜெபங்கள், சிறு பிள்ளைகள், வாலிபர் என எல்லோருக்கும் ஞாயிறு பள்ளிகளும் உண்டு. ஒருமுறை வந்து பாருங்கள், தேவனை ஆராதியுங்கள். நமது ஆராதனை நடைபெறும் இடம் ஏலியின் தமிழ் சபை, 159 பாட்டனி ரோட், பாட்டனி. மேலதிக விவரங்களுக்கு போதகர் விக்கியுடன் தொடர்பு கொள்ளுங்கள். தொலைபேசி இலக்கம் 0212749856. கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு புதிய மாதத்தை தேவன் காண செய்ததற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 29:22. இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. அன்று சொல்ல, இனி நீ வெட்கப்படுவதில்லை, உன் முகம் செத்து போவதும் இல்லை. நான் வெட்கப்பட்டு போயிருவனோ? தேவன் வாக்கு கொடுத்தது நிறைவேறுமோ நிறைவேறாதோ? இந்த சூழ்நிலையை பார்த்தா எனக்கு ஏதாவது நடந்து நான் வெட்கத்துக்குள் ஆயிடுவோம் போல இருக்குதே, அது மாதிரி கலங்குறீங்களா? உன் குடும்ப காரியத்துல, ஊழிய காரியத்துல, பிசினஸ் காரியத்துல, அல்லது உன்னுடைய சரீர காரியத்துல எனக்கு சுகம் கிடைக்கும்னு நீ நம்பி இருந்தேன், அப்படி மோசமா போகுதே, வெட்கப்பட்டு போயிருவனோ? இதுல ஒரு மாற்றம் வந்துரும்னு நினைச்சேன், நிலைமை மோசமாயிட்டே இருக்குது, வெட்கப்பட்டு போயிருவனோ? அப்படி கலங்குறீங்களா? அன்று சொல்றாரு, என் மகனே, என் மகளே, இனி நீ வெட்கப்படுவதில்லை. வெட்கப்பட்டு போனா என்னாகும்? முகம் செத்தது மாதிரி ஆயிரும்ல. அப்படியே நம்ம வெட்கப்பட்டு மற்றவங்களுக்கு கோணி குறுகி அப்படியே முகம் செத்து போனது போல ஆயிரும்ல. அன்று சொல்றாரு, இனி உன் முகம் செத்து போவதும் இல்லை. நீ யாருக்கு முன்னாலே வெட்கப்பட்டு தலை குனிந்து செத்த முகத்தோடு நிற்க வேண்டியது வராது. ஏனென்றால் நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ வெட்கப்பட்டு போவதில்லைன்னா அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 61:7 ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனியான பலன் வரும். நீ வெட்கப்பட்டு செத்த முகத்தை போல நீ தலை குனிந்து நிற்க வேண்டியது வராது. உன் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனியான பலன், தலை நிமிர்ந்து நீ சொல்லலாம், என் ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்தபடி தீங்கு எல்லாம் மாற்றி 2 மடங்கு ஆசீர்வதிச்சிட்டாருன்னு சொல்லி மகிழ்ச்சியோடு நீங்க சொல்ல முடியும். அந்த ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அதனால வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனியான ஆசீர்வாதம். யோபுடைய சரித்திரத்துல நீங்க வாரிசத்து பார்க்கும்போது, யோபு 42 அந்த கடைசி அதிகாரத்துல 10 வாசிக்கும் பொழுது, யோபுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி அவனுக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் இரண்டத்தனையாய் கர்த்தர் ஆசீர்வதித்தாராம். 2 மடங்கு ஆசீர்வாதம், வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் யோபுக்கு வந்துச்சா, ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். எல்லாமே இழந்து போன ஆடு மாடு ஒட்டகங்கள் சொத்துக்கள் எல்லாம் 2 மடங்காய் திரும்ப வந்து எந்த ஊரில் எந்த மக்கள் மத்தியில எந்த உறவுகள் மத்தியில வெட்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில முகம் செத்து போன நிலைமையில் யோபு இருந்தாரோ அதே மக்கள் மத்தியில அதே சமுதாயத்துல தலை நிமிர்ந்து நிற்கும்படி என் ஆண்டவர் என்னை 2 மடங்கு ஆசீர்வதித்து விட்டார், என்னை வெட்கப்பட்டு போக விட்டு விடவில்லை என்று மகிழ்ச்சியோடு சொல்லும்படி செய்தார். உங்க வாழ்க்கையிலும் அது நடக்கும், உங்க ஊழியத்தில் அது நடக்கும், உங்க தொழில நீங்க பிசினஸ் செய்யற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, வசிக்கிற இடத்துல ஆண்டவர் அதை செய்வார். இனி நீ வெட்கத்தை காண்பதில்லை மகனே, மகளே நீ காண்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சரி, யோபுடைய வாழ்க்கையில இந்த அற்புதம் நடந்து 2 மடங்கு ஆசீர்வாதம் வர என்ன காரணம்? சரி, ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நமக்கு அதை நிறைவேற்றி கொடுக்க வல்லவர். ஆனா ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இருக்குல்ல, நம்முடைய பகுதியை நம்ம கரெக்டா செய்தாதான் தேவன் தன்னுடைய வாக்கை நிறைவேற்ற முடியும். எந்த வாக்கு தத்துவமும் ஒரு கட்டளைக்கு உட்பட்டதுதான். தேவனுடைய அந்த கட்டளைக்கும் ஆண்டவருடைய எதிர்பார்ப்புக்கும் கீழ்ப்படியும் போதுதான் அந்த வாக்கு தத்துவத்தின் ஆசீர்வாதம் நமக்கு வந்து பலிக்கும். அதனால வெறும் வாக்குத்தத்தை சொல்லிக்கிட்டு நம்பிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா நடக்காது. தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? இப்ப யோபுடைய சரித்திரத்தை பார்க்கும்போது ஒரு மூணு காரியம் அதைத்தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஜெபிக்கும்படி ஆவியானவர் திருவுளம் பற்றினார். உங்களுக்கு தெரிந்ததுதான், அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன், கவனமா கேளுங்க. முதலாவது, யோபு இழப்பிலும் தேவனை துதித்தார். அப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நீங்க துதிக்கணும், எல்லா நிலைமையிலும் ஆண்டவரை துதிக்கணும். அப்படி துதிக்கும் போது வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தினான பலன் வரும். யோபு தன்னுடைய இழப்பிலும் தேவனை துதித்ததனாலதான் அந்த பலன் உண்டாயிற்று. அப்போ தேவன் நம்மை முகத்தை கவனித்து கொண்டே இருக்கிறார். ஒரு இழப்பு வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு அவமானம் வரும்போது, ஒரு நிந்தை வரும்போது நாம் என்ன சொல்கிறோம், நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று தேவன் நம்மை கவனிக்கிறார். இப்போ யோபுக்கு எல்லாவற்றையும் இழந்து, சொத்துக்களை இழந்து, பிள்ளைகளை இழந்து, சரீர சுகத்தை இழந்து, எல்லாரும் அவமானப்படுத்துறாங்க, எல்லாரும் மத்தியில் அவருக்கு அவமானம், ஊர் மக்கள் எல்லாம் பேசி இருப்பாங்க. இந்த யோபு நம்ம நீதிமானன்னு நினைச்சோம், பரிசுத்தவானன்னு நினைச்சோம், ஆனா இவன் எப்படிப்பட்ட ஆளா இருந்திருக்கிறான்? இல்லாட்ட இப்படி நடக்குமா? ஒரே நாள்ல எல்லாத்தையும் இழக்க முடியுமா? ஒரு பாவிக்கு கூட இப்படி நடக்காத, பாவியிலும் பயங்கரமா இருந்திருக்கிறான். நீ ஒரு மக்கள் எல்லாம் பேசி இருப்பாங்க, சொந்தங்கள், பந்தங்கள், நண்பர்கள் எல்லாரும் குத்தம் சொல்றாங்க, சொந்த மனைவி குத்தம் சொல்லுகிறான், என்ன என்னைய கத்தர் ஜீவனை விடும் என்று சொல்லுகிறாள். அவமானப்பட்ட நிலைமையில, முகம் செத்து போன நிலைமையில, யோபு பரிதாமாய் நிற்கிற சூழ்நிலையில ரெண்டு பேர் யோபுடைய முகத்தை கவனிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஆண்டவர், யோபுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும் என்று, இன்னொரு பக்கம் எதிராளியாகிய சாத்தான், யோபு முறுமுறுப்பானா, கத்தரை தூஷிப்பானா, கத்தரை நிந்திப்பானா, நான் என்ன பாவம் செய்தேன், எனக்கே எப்படி நடக்கணும், அப்ப ஆண்டவர் எங்க அப்படிலாம் பேசுவானா என்று சொல்லி சாத்தான் கவனித்து கொண்டிருக்கிறான். சாத்தானும் அவருடைய சேனையும், இந்த பக்கம் கத்தரும் அவருடைய தூதர்களும் யோபு வாய் திறந்து சொல்லுகிறார். யோபு முதலாம் அதிகாரம் 21 வசனத்துல, கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இவர்கள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை, ஆண்டவரை குறை சொல்லவில்லை. அதுதான் தேவன் அவரை ரெண்டு மடங்கு ஆசீர்வதிக்க காரணம். வெற்றி வரும் பொழுதெல்லாம் ஆண்டவரை புகழுகிறோம், சாட்சி சொல்லுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தோல்வி வந்துட்டா, ஒரு நஷ்டம் வந்துட்டா, ஒரு இழப்பு வந்துட்டா, ஒரு பிரச்சனை வந்துட்டா, நாம் என்ன செய்கிறோம்? நான் இன்னும் ஆண்டவரை நம்பித்தானே இருந்தேன், அவர் காணிக்கெல்லாம் கொடுத்தேனே, நான் அவருக்கு சாட்சியாக தான் நான் வாழ்ந்தேன், நான் ஜெபெல்லாம் பண்ணேனே, எனக்கே இப்படி நடக்கணும் என்று நம்மை நீதிமான்களாகவும் தேவனை குற்றவாளியாகவும் நிறுத்தி நாம் ஆண்டவரை முறுமுறுக்கிறோம். அப்படி முறுமுறுக்கும் போது சாத்தான் மகிழ்ச்சி அடைகிறான், அவனுடைய சேனை மகிழ்ச்சி அடைகிறது. ஆண்டவர் துக்கப்பட்டு நம் நிமித்தம் வெட்கப்பட்டு போகிறார். அதை செஞ்சிடக்கூடாது. என்ன வந்தாலும் கத்தரை துதிங்க. என்ன இழப்பு வரட்டும், என்ன விதமான நிந்தை, நெருக்கங்கள், அவமானங்கள், பாடுகள் வரட்டும், என் இயேசு நல்லவர், என் கத்தர் நல்லவர், ஒரு நாள் எனக்கு தீமை செய்ய மாட்டார், கத்தருக்கு ஸ்தோத்திரம் என்று நீங்க துதிங்க. துதிக்கும் போது முடிவு ரெண்டு மடங்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். என்னால் 1 தெசலோனிக்கர் 5:18 வசனத்தில், எல்லா காரியத்திலையும் நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் என்று வசனம் சொல்லுகிறாரு. என்ன நடந்தாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். வெற்றி வந்தாலும், தோல்வி வந்தாலும், நன்மை நடந்தாலும், ஒரு தீமை சந்தித்தாலும், லாபத்தை சந்தித்தாலும், ஒரு நஷ்டத்தை சந்தித்தாலும், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு தெரியாம எதுவும் எனக்கு நடக்க முடியாது என்று மனப்பூர்வமாய் தேவனை துதிக்கணும். யோபு அப்படி நன்றி சொல்லி துதித்ததனாலதான் ஆண்டவர் வந்து அற்புதம் செய்தார். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 16:25 வசனத்துல பவுல் சீலாவின் ஜெயில அடைக்கப்படுறாங்க. என்ன தப்பு பண்ணாங்க? இயேசுதான் ரட்சகர் என்று அறிவிச்சாங்க. பிசாசு பிடித்த மகளுக்கு இயேசுவின் நாமத்தால விடுதலை வாங்கி கொடுத்தாங்க. அது ஒரு தப்பா? அதனால பொறாம கொண்டவங்க மத தீவிரவாதிகள் எழும்பி அடிச்சு காயப்படுத்தி ஜெயில போட்டாங்க. அநியாயமாய் சரியாக விசாரணை கூட நடத்தாம அப்ப அவங்க ஜெயில போய் என்ன செய்யறாங்க? ஊழியம் தானே செய்யறேன், சுவிசேஷம் தானே அறிவிச்சேன், நன்மை தானே செய்யறேன், எனக்கே அப்படி நடக்கணும், ஏன் ஆண்டவர் அனுமதித்தார் அப்படியெல்லாம் அவங்க முறுமுறுக்கல, கேள்வி கேட்கல, ஜபம் பண்ணாங்க. முதல்ல அடித்தவங்களை மன்னிச்சு ஜெபிச்சிருப்பாங்க, தீமை செய்தவங்களை மன்னித்து ஜபம் பண்ணிட்டு தேவனை துதித்து பாடினார்கள். அவரை துதிக்கும் போது தேவனுடைய பிரசன்னம் இறங்கி சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசைந்தது, கட்டுகள் கலண்டு போயிட்டு திரிபட்டு போனது. ஆண்டவர் அற்புதமான ஒரு விடுதலையை ஜெயத்தை கொடுத்தார். உங்களுக்கும் நடக்கும், ஆண்டவர் உங்களுக்கும் செய்வார். அப்போ மொழி இருதயத்தோடு அவரை துதிக்கணும். நம்ம வசனத்தின்படி நம்ம அர்ப்பணித்து நிற்கும் போது தேவன் தம்முடைய வசனத்தின்படி செயல்படுகிறவராக இருக்கிறார். இனி நீ வெட்கப்படுவதில்லை. யோபு அதன் பிறகு வெட்கப்பட ஆண்டவர் யோபை விடவில்லை. அந்த தீங்க நாள்ல அவமானப்படுத்தினாங்க, கேவலப்படுத்தினாங்க, புறம்பே தள்ளினாங்க, ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அதன் பிறகு ஆண்டவர் வெட்கப்பட விடவில்லை. உங்களுக்கு செய்வார். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருக்கு தெரியாம ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில நடக்க முடியுமா? ஐயா வியாதி வந்திருக்குயா, நஷ்டம் வந்திருக்குதையா, இழப்பு வந்திருக்குதையா, இந்த மாதிரி வேதனை வந்திருக்குது எல்லாம் தெரியும். நீங்க ஆண்டவருடைய பிள்ளை தானே, இயேசு கூட இருக்கிறார்ல, அவர் உங்களை விட்டு விலகிட்டாரா? என்ன நடந்தாலும் அவர் கூட இருக்கிறார்ல, அதுதானே சந்தோஷம். எத்தனை பிரச்சனை, வேதனை, நெருக்கங்கள், இழப்புக்கு மத்தியில் இயேசு என் கூட இருக்கிறாரே, அதுக்காக நீங்க ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும்ல. ஆண்டவரை துதிங்க, அவரை குறை சொல்லாதங்க, அவரை முறுமுறுக்காதங்க. அவருடைய அன்பு விலையேற பெற்றது, மாறாத அன்பு. உங்களுக்காக ஜீவனையே கொடுத்த ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்தி மகிழ்ச்சி அடைவாரா? உங்களை துக்கப்படுத்தி அவர் சந்தோஷப்படுவாரா? ஏதோ ஒரு காரணம் இருக்குது, அது நமக்கு தெரியாது. அது எதுவாகவும் இருக்கட்டும், என் ஆண்டவர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர், என் இயேசு நல்லவர், அவருக்கு ஸ்தோத்திரம். மனப்பூர்வமா நீங்க ஸ்தோத்தரித்து பாருங்க. நீங்க வெட்கத்திற்க பதிலாய் ரெண்டு தனியான ஆசீர்வாதத்தை காண்பீங்க. ஆண்டவர் உடனே உங்களுக்கு செய்வார். யோபு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணினார். ரெண்டாவது பாருங்க, அவர் கர்த்தரை விசுவாசித்தார். நீங்களும் விசுவாசிக்கணும். அவரை துதித்ததை போல நீங்களும் துதிக்கணும். அவர் விசுவாசித்ததை போல நீங்களும் ஆண்டவரை விசுவாசிக்கணும். யோபு 13:15 யோபு சொல்லுகிறார், அவ்வளோ நெருக்கம், மனைவினாலும் கூட அவமானம். ஆனார் சொல்றாரு, ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும், கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் கூட அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். அவரை முறுமுறுக்க மாட்டேன், அவரை சந்தேகப்பட மாட்டேன், அவருடைய அன்பை சந்தேகப்பட மாட்டேன், நான் அவரை விசுவாசிக்கிறேன் சொல்றாரு. யோபு 19:25 நீங்கள் வாசித்தீங்கன்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவருடைய விசுவாசம் பார்த்தீங்களா? இவ்வளவு இழப்புகள், வேதனை, அவமானத்துக்கு நடுவில் சொல்லுகிற என் மீட்பர், என் ரட்சகர் உயிரோடு இருக்கிறார். அவர் மரித்து போனவர் அல்ல, மரித்தும் உயிரோடு இருக்கிறவர், அவர் உயிரோடு இருக்கிறார். நான் அவரை காண்பேன், கடைசி நாளில் அவர் நிற்பார். அது மாத்திரல்ல, 27 சொல்லுகிறார், அவரை நானே பார்ப்பேன், என் கண்கள் அவரை பார்க்கும். அதான் விசுவாசம். ஆண்டவர் உயிரோடு இருந்தா ஏன் எப்படி உங்களுக்கு நடக்குது, கடவுள் இருக்கிறாரா அப்படிலாம் பேசுவாங்க. நீ என்ன சொன்னாலும் சரி, என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை காண்பேன். இப்ப என் வாழ்க்கையில என்ன வேணாலும் நடக்கலாம், நான் அவரை விசுவாசிக்கிறேன். அது மாத்திரல்ல, யோபு 42:2 அவர் சொல்லுகிறார், தேவரே, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்த ஒன்றும் தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். அந்த விசுவாசம், என் ஆண்டவர் இயேசு எனக்காக எதையும் செய்வார் என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த நிலைமை மாறும், இந்த துக்கம் நீங்கும், இந்த தீங்கு விலகும், ஆண்டவர் என்னை 2 ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்துவார், அவருடைய வாக்குத்தத்தை நிறைவேறும். நான் அவரை அறிந்திருக்கிறேன், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்வதை ஒரு மனிதனை தடுக்க முடியாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். விசுவாசத்தை எப்படி சொல்றார் பார்த்தீங்களா? நீங்க சொந்து போயிருக்கிறீங்க, விசுவாசத்தை அறிக்கையிடுங்க, விசுவாசத்துல உறுதியா இருங்க. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த விசுவாச யோபுக்குள்ள இருந்தாரு. இந்த சூழ்நிலையிலும் அவன் கர்த்தரை விசுவாசித்தார். நீங்களும் விசுவாசிங்க. ஒரு நாளும் விசுவாசத்துல தளர்ந்து போகாமல் இருங்க. சரியா? உங்க விசுவாசம் எப்படி இருக்குது? நீங்க ஆண்டவர் மேல எப்படி விசுவாசம் வைக்கிறீங்க? அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் சொல்லுங்க. விசுவாசிக்கிற உங்களுக்கு வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனியான பலன் வரும். இனி நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை, உங்களுடைய முகம் செத்து போவதும் இல்லை, நிமிர்ந்து நிற்பீங்க. நீ கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்ல, மூன்றாவது இந்த யோபுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, யோபு 42:10 யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் சிறையிருப்பை மாற்றி 2 மடங்கு ஆசீர்வாதம் கொடுத்தார். முதலாவது அவர் எல்லாவற்றிலும் ஆண்டவரை துதித்தார், ரெண்டாவது விசுவாசித்தார், மூன்றாவது ஜபம் பண்ணினார். யாருக்காக? தனக்காக ஜெபிக்கல, தன் விடுதலைக்காக சுகத்துக்காக ஜெபிக்கல, அவரை குறை சொன்ன அவருடைய சிநேகிதர்கள். நீங்க கூட இந்த உலகத்துல நம்முடைய தேசத்துல தேவனை துக்கப்படுத்துகிற எவ்வளவு காரியத்தை மக்கள் செய்யறாங்க. மந்திரவாதம் செய்வது தேவனை துக்கப்படுத்துகிற காரியம், மனிதர்களை தெய்வமாய் வணங்குவது தேவனை வேதனைப்படுத்துகிற அவமானப்படுத்துகிற காரியம், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தான் தெய்வம் என்று சொல்லுவது தேவனையே அவமானப்படுத்தி சிறுமைப்படுத்துவதற்கு சமம். அப்படித்தான் இன்னைக்கு உலகத்தில் நம் தேசங்களில் மக்கள் இருக்கிறாங்க. ஆண்டவரே அவங்களை மன்னிச்சிருங்க, அவங்க அறியாம செய்யறாங்க, அதையெல்லாம் மன்னிச்சு என் ஜனத்தை ஆசீர்வதிங்க, அவங்களே ரட்சிங்க, அவங்களுக்காக பாரம் எடுத்து ஜெபிக்கும் போது தேவன் அவளை மன்னித்து அவர்களையும் ரட்சிப்பார், உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும். இன்றைக்கும் ஆண்டவர் செய்கிறார். நீங்க இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே யோப மாதிரி நாம துதிப்பேன், நான் விசுவாசிப்பேன், மற்றவங்களுக்கு அஜோபம் பண்ணுவேன், உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள், வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனியான பலன் வரும், இனி நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, ஜெபிக்கலாமா? அப்படியே உங்களுடைய இருதயத்துல கை வைத்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, தகப்பனே நீ கொடுத்த வாக்கு தத்துவத்திற்காய் நன்றி, இந்த வாக்கு தத்துவம் எனக்குரியது, எங்களுக்குரியது, வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனியான பலனை எங்களுக்கு தருகிறதற்காக ஸ்தோத்திரம், இனி நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வாக்கு தத்துவத்தை நான் விசுவாசிக்கிறேன், என் வெட்கத்திற்கு முடிவை உண்டாக்குகிறேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, இரண்டத்தனியான பலன் ஆசீர்வாத எங்களுக்கு தருகிறீர், உமக்கு நன்றி. யோபை போல நான் என்ன நடந்தாலும் உமை துதிப்பேன், உமை ஸ்தோத்தரிப்பேன், இனி நான் முறுமுறுக்க மாட்டேன், கேள்வி கேட்க மாட்டேன், உமை சந்தேகப்பட மாட்டேன், யோபை போல நான் விசுவாசிக்கிறேன், நீர் உயிரோடு இருக்கிறீர், என்னோடு எங்களோடு இருக்கிறீர், உமக்கு தெரியாமல் எதுவும் எங்களுக்கு நடக்க முடியாது, நீர் அற்புதங்களின் தேவன் என்பதை விசுவாசிக்கிறேன், நான் என் தேசத்துக்காக ஜெபிக்கிறேன், மக்களுக்காக ஜெபிக்கிறேன், என்னோடு வேலை பார்க்கிறவங்க, எங்க கிராமத்தில் உள்ளவங்க, எங்க பட்டணத்தில் உள்ளவர்கள், என் கூட தொழில் செய்யறவங்க, எங்க கடைத்தருள இருக்கிறவங்க, நான் பார்க்கிற மக்கள், என் தேசத்தின் மக்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறேன், அவருடைய அக்கிரமங்களை மன்னியும், மீறுதலை மன்னியும், பாவங்களை மன்னியும், அவங்களையும் ரட்சியும், அவர்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை தாரும். இனி நான் கருத்தாக என் தேசம், என் தேச மக்களுக்காக ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே அதற்காக அர்ப்பணித்துக் கொள்கிறேன், நீர் வாக்கு கொடுத்தபடி இரண்டத்தனியான பலனை தருகிறீர், வியாதியை மாற்றுகிறீர், தடைகளை நீக்குகிறீர், நிந்தைகளை நீக்கும்படி அற்புதம் செய்கிறீர், குறைவை நிறைவாக்குகிறீர். இந்த மாதத்தில் நான் அற்புதத்தை காண போகிறேன், இந்த மாதத்தில் இரண்டத்தனியான பலனை காண போகிறேன், நான் அதை விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் அற்புதம் செய்துட்டார். இந்த வாக்கு தத்தத்தை உங்களுக்கு உரிமையாக்கி கொள்ளுங்க, ஆண்டவர் சொன்ன கட்டளையின்படி உங்களை அர்ப்பணித்துக் கொண்டு ஜெபம் பண்ணுங்க, இன்றையிலிருந்து அற்புத மாற்றத்தை காண்பீர்கள், ஆமேன்.
அன்பு நேயர்களே, அன்பர் இயேசுவை பற்றி மேலும் அறிந்து கொள்ள, அன்பர் இயேசுவிடம் உங்களுக்காக ஜெபிக்க, வேண்டுதல் செய்ய அன்பின் குரல் FM@gmail.com என்ற மின் அஞ்சலில் எமக்கு தெரியப்படுத்துங்கள். அன்புடன் எதிர்பார்க்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை காலை 8:10 நாம் சந்திப்போம். அதுவரை அன்பர் இயேசுவின் அன்பின் குரல் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் எப்போதும் ஒலிக்கட்டும், வாழ்வை வளமாக்கட்டும் என அன்புடன் வாழ்த்துகிறோம். நன்றி நேயர்களே.
காலம் மாறிவிடும், கவலை தீர்ந்துவிடும், காலம் மாறிவிடும், கண்ணீர் மறைந்துவிடும், காலம் மாறிவிடும், கவலை தீர்ந்துவிடும், காலம் மாறிவிடும், கண்ணீர் மறைந்துவிடும். கலங்காதே என் மகளே. பேசினாலும் உன் பகைவர்கள் ஆயிரம் பேசினாலும் பரமன் இயேசுன்னை பார்த்து கொள்வார், பரமன் இயேசுன்னை பார்த்து கொள்வார். காலம் மாறிவிடும், கவலை தீர்ந்துவிடும், காலம் மாறிவிடும், கண்ணீர் மறைந்துவிடும், காலம் மாறிவிடும். கலங்காதே என் மகளே,